வணக்கம் கார்த்திகை செல்வன், சிதம்பர பாரதி, மைக்கேல் மலேந்திரன்.
வணக்கம்.
வணக்கம் சார்.
வணக்கம்.
தமிழ்நாட்டில் வந்து விரைவில் சட்டமன்ற தேர்தல் நடக்க இருக்கு. இப்போ உங்களுக்கு வந்து அந்த தேர்தலில் வந்து வாக்களிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்னா நீங்க யாருக்கு வாக்களிப்பீங்க, ஏன் அந்த கட்சியை தெரிவு செய்வீங்க அப்படின்னு சொல்லுங்களேன். நிமலேந்திரன் நீங்களே சொல்லுங்களேன்.
நான் வந்து என்னோட வாக்கு அளிக்கிறதுன்னா மக்கள் நல கூட்டணிக்கு அளிக்கலான்னு யோசிக்கிறேன். ஏன்னா அது ஒரு மாற்றுக்கட்சியாக உருவாகி கொண்டிருக்கிறதுனால. ஆனால் அதுலேயும் சில குறைகள் இருக்கிறது. இப்போ விஜயகாந்த் அந்த கட்சியில் இருப்பது எனக்கு சில மனத்தரங்களை தந்தாலும், மற்றவர்கள் அங்கு இருப்பதனால் நான் மக்கள் நல கூட்டணிக்கு தான் எனது வாக்கை போடுவேன் என்று நினைக்கின்றேன்.
சிதம்பர பாரதி.
அவர் நிமலேந்திரன் சார் சொன்ன ஒரு கருத்தில் நான் அடிப்படையிலே மாறுபடுறேன். மக்கள் நல கூட்டணி என்பது இப்பொழுது இல்லை, விஜயகாந்த் அணி என்று சொல்லி அதனுடைய ஒருங்கிணைப்பாளரே தெளிவாக அறிவித்து விட்டார். எனவே என்னுடைய வாக்களிக்க வேண்டும் என்று சொன்னால் தமிழகத்தில் இருப்பதிலேயே நிர்வாகத்திறனும் ஒரு பெரிய கட்டமைப்பையும் வைத்திருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக காங்கிரஸ் கூட்டணியால்தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு ஒரு மாற்று அரசாங்கத்தை கொடுக்க முடியும்.
மைக்கேல்,
மனசாட்சிப்படி சொல்ல போனால் எனக்கு ஓட்டு யாருக்கும் போட விருப்பம் இல்லை. ஆனால் கழிந்த 5 வருட ஆட்சியை மாற்றணும் உள்ள ஒரு குறிக்கோள் படி, அதற்கு அடுத்தபடியாக இப்போது யார் இருக்கிறார்கள் என்ற ஒரே கண்ணோட்டத்தில் என் வாக்கு திமுகவுக்கு போகும்.
சரி, நீங்கள் யாருக்கு வாக்களிப்பீங்க அப்படின்னு சொல்லி இருக்கிறீங்க. அடுத்த கேள்வி எப்படின்னா, இப்போ ஒவ்வொரு அணியாக நாம் அலச போகிறோம், எந்த அணி வந்து சிறப்பான அணி அல்லது அதன் பலம் என்ன பலவீனம் என்ன அப்படிங்கிற மாதிரி. இப்போ அந்த வகையில் வந்து தொடக்கத்தில் வந்து ஆளும் கட்சியாக இருக்கிற அதிமுக, அதிமுக வந்து வெளியிலேருந்து பார்க்கும்போது அது ஒரு வலுவான அணியாக வந்து இப்போதைக்கு இருக்குது. எந்த கட்சி வந்தாலுமே அதுக்கு அதிகமான வாக்கு சதவீதம் இருக்குது. நீங்கள் 1008 குறைகள் விமர்சனங்கள் வந்து அதிமுக மீது வச்சாலும், அதிமுக தலைவி ஜெயலலிதா மீது வச்சாலும், அல்லது அந்த அமைச்சர்கள் மீது வச்சாலும், அரசு மீது வச்சாலும், அந்த கட்சி வந்து ஒரு வலுவான ஒரு அணியாக இருக்கிற மாதிரி படுது. உங்களுக்கு எப்படி படுது?
அது சரிதான். எந்த பீரியடில் நீங்கள் பார்த்தாலும் ஒரு ஆளுங்கட்சி அவங்க நல்ல கட்டமைப்போடு தான் இருப்பாங்க.
அதுக்கு பலவீனமாக என்ன பாக்குறீங்க?
பலவீனம் வந்து நிர்வாக திறமை இல்லை, எந்த கட்டமைப்பும் இல்லை. 5 வருடத்துல மது கொண்டு வந்த அளவுக்கு அவங்க கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கல, சுகாதாரத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கல, டிராபிக் இந்த மாதிரி கொடுக்கல, எதுவுமே. இந்த வெள்ளம் வந்த நேரம் கூட மழையை மட்டும் நமக்கு குறை சொல்ல முடியாது. நமக்கு கட்டமைச்சிருந்தா இதை ஏன் டிஎம்கே செய்யலன்னு இல்லை, அவங்க செய்யாதனாலதான் அவங்கள வீட்டுக்கு அனுப்பணும்.
கார்த்திகே செல்வன், உங்களுக்கு எப்படிப்படுது?
தனிப்பெரும் கட்சியா அதிமுக வரும் அப்படிங்கறதுல ஒன்றும் மாற்று கருத்து இருக்க முடியாது. இந்த தேர்தலை பொறுத்தவரைக்கும் கூட இப்ப வரைக்கும் இருக்கிற சூழல்ல அவங்களுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஆனா அது ஒரு மேற்கு வங்கத்துல இருக்கிற மாதிரி, இப்ப அங்க இருக்கிற மம்தா பானர்ஜியோட அரசாங்கம் மீண்டும் வெற்றி பெறும், அந்த இடத்துல அவங்க இன்னும் ஒரு தனிப்பெரும் மெஜாரிட்டியோட கூட ஆட்சி அமைப்பாங்கன்ற இருக்கிற அந்த நிலைமை அதிமுகவுக்கு இங்க இல்ல. ஒரு ஆளுங்கட்சியாக இருக்கிற ஒரு கட்சிக்கு எதிரான மனநிலை தான் அதிகமா இருக்கும். நம்ம 2011 திமுகவுக்கு எதிரான வெளிப்படையான ஒரு அலையை பார்க்க முடிஞ்சிச்சு. அதே மாதிரி 2006 பார்க்க முடிஞ்சிச்சு அதிமுகவுக்கு எதிராக இது வரும் அப்படின்னு. ஆனா இந்த தேர்தல்ல அந்த மாதிரி ஒரு பெரிய அலை அப்படின்னு நம்ம சொல்ல முடியல இது வரைக்கும். ஒரு ஆளும் கட்சியாக இருக்கிற அதிமுகவுக்கு எதிரான பெரிய அலை இருக்கு. இந்த ஆட்சி அகற்றப்பட்டே தீர வேண்டும் அப்படிங்கிற ஒரு தீர்க்கமான முடிவுக்கு மக்கள் வந்துட்டாங்க. அது எத்தனை சதவீதம் அது கூடுதலாக போகுதுங்கிறதெல்லாம் பொறுத்துதான் இது மாறும்.
இப்ப அதிமுகவுக்கு மாற்றாக வந்து திமுக அப்படிங்கிற மாதிரியான ஒரு மக்கள் மனநில உருவாயிருக்கா? ஏன்னா திமுக பற்றி சொல்லும் போது அதிகமான விமர்சனங்கள் முன்வைக்கப்படுது இல்லையா? இப்ப அது ஒரு குடும்ப வாரிசை உருவாக்குற ஒரு கட்சி, ஊழலில் திளைத்த கட்சி, தலைவராக அறியப்படுறவர் வந்து 90 வயசு தாண்டினவர், இப்படி பல அம்சங்கள் வந்து ஒரு விமர்சனத்துக்கு உள்ளாகிற அம்சங்களாக இருக்கு. உங்களுக்கு எப்படிப்படுது?
திமுக கட்சி பல சந்தர்ப்பங்களில் தனது இயலாமையை வெளிப்படுத்தியிருந்தது. நிச்சயமாக மிகவும் ஊழல் நிறைந்த கட்சியாகத்தான் அது கடந்த தேர்தலில் தனது தோல்வியை தழுவிக்கொண்டது. அதனுடைய வடு இன்னும் ஆறவில்லை என்றுதான் நான் நினைக்கின்றேன். மக்கள் இன்னும் அதனை ஞாபகம் வைத்திருக்கின்றார்கள். மேலும் தலைவர் 90 வயதை தாண்டி இருப்பது ஒரு ஜனநாயக கட்சிக்கு ஒரு ஆரோக்கியமான அரசியலை முன்று செல்வதற்கு போதாது என்றுதான் நான் நினைக்கின்றேன்.
தலைவருடைய வயதை ஒரு பொருட்டாக எடுத்து பேசுகிறீர்கள். இன்றைக்கு 90 வயதில் இருந்த கலைஞரும் மனித இயற்கைகளுக்கு கட்டுப்பட்டவர் தான். அவருக்கு ஏதாவது ஒரு நிலைகளில் இயற்கையினுடைய இடர்பாடுகள் ஏற்படுகிற பொழுது அவருடைய செயல்பாடுகள் குறை ஏற்பட்டால் அதற்கு மாற்ற இந்த கட்சியில்
உடனடியாக வயது வந்து ஒரு பொருட்டல் அப்படிங்கிறீங்களா?
வயது பொருட்டல்ல.
ஏன் பொருட்டல்ல?
ஏன்னா கலைஞர் வந்து இதுவரைக்கும் அவரு முதல்வராக இருந்த நேரமும் அவரோட அலுவலகத்துக்கு வராத நாட்களே கிடையாது. அவர் உடல் நலம் இல்லாம
சொல்ல முடியாது. அவர் வந்திருந்தா கூட மாநாட மயிலாட எல்லாம் பாத்துக்கிட்டு உட்கார்ந்துருப்பாரு, கலை காட்சிக்கு போவாரு. இந்த மாதிரி களியாட்டங்களை ஈடுபடுற மாதிரியான
வயது, நமக்கு வயதை வந்து சுட்டு காட்டும் போது அவர் முடியாது வரும்போதுதான்.
சாரோட நான் உடன்பட்டு கூட ஒரு கருத்து சொல்றேன். இன்றைக்கு வரை பத்திரிகையினுடைய தலைப்புச் செய்திகளில் ஆளுகிற முதல்வருக்கு மாற்று கருத்து சொல்லுகிற இடத்திலும் எட்டுக்கால செய்தியிலும் அவரை ஒதுக்கிவிட்டு இதழ்கள் வர முடியாத அளவுக்கும் சிந்தனை தடுமாற்றமோ கருத்து தடுமாற்றமோ பேச்சு தடுமாற்றமோ எதுவும் ஏதாவது நீங்கள் சொல்ல முடியாத அளவிற்கு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்.
அது சொல்ல முடியாது. நீங்கள் 90 வயதில் என்னால் சில கற்பனை பண்ணி பார்க்க முடியும். எனக்கு தெரிந்த 90 வயது ஆட்களை, அவர்களுடைய மனம் எவ்வளவுக்கு களைத்திருக்கும், எவ்வளவு சோர்ந்திருப்பார்கள் என்பது. அப்படியான ஒரு சூழ்நிலையில் ஒரு மாநிலத்தின் தலைமை பதவியை அந்த 90 வயது உடைய ஒரு தலைவரிடம் கொடுப்பது என்னை பொறுத்தவரையில் சரியென்று
நான் சொல்லுவேன்.
இந்த விஷயத்துல வயது அப்படிங்கிற இதை வந்து அவரு கருணாநிதிக்கு அப்படியே பொருத்தி பார்க்க முடியுமான்ட்டு.
கார்த்திகை செல்வன் தமிழ்நாட்டுல வந்து அது எப்படி பார்க்கப்படுது? வயது வந்து இந்த தேர்தல்ல வந்து கருணாநிதியின் வயது ஒரு ஃபேக்டர், ஒரு கூறு அப்படின்னு பார்க்கப்படுதா? என்ன
இருக்கும் புதிய வாக்காளர்கள் மத்தியில அப்படியான ஒரு பார்வை இருக்கு. ஆனா என்ன எங்க அந்த பிரச்சனை வந்ததுன்னா, திமுக அதை வந்து அவருடைய அவர் செயல்பாடுகள் அல்லது அவர் மீதான அந்த ஒரு கட்டமைக்கப்பட்ட பிம்பங்கள் எல்லாம் இந்த தலைமுறைக்கு கொண்டு போகவே இல்லை. அது கட்சிக்குள்ள இருக்கிற பிரச்சனைகளால வந்த விஷயம் அது.
இன்றைக்கு வரைக்கும் தந்தை பெரியாருடைய முதுமையான காலத்தில் தான் திராவிட இயக்க கொள்கைகளை வலுவாக எடுத்து வைத்து,
பெரியார் வந்து தேர்தலில் வந்து போட்டி போடல,
போட்டி போடல, கருத்து தடுமாற்றங்கள் வரவில்லைங்கிறது சொல்றேன்.
கருத்து தடுமாற்றம் இல்லை, இது வந்து
அதே போல மோதறிங்க ராஜாஜி எடுத்து வச்சுட்டீங்கன்னா
கட்சியினுடைய முக்கியமான முடிவுகளை எடுக்கிற இடத்துல திரு கருணாநிதி இருக்கிறார், அதை மறுக்க முடியாது. கட்சி வந்து முழுமையாக ஸ்டாலின் கையில இருந்தாலும் கூட
அதாவது ஏடிஎம்கேல வந்து கொஞ்ச நாள் முன்னாடி வரைக்கும் ஜெயலலிதா அடுத்த தலைவர் இல்ல, ஜெயலலிதா எப்ப ஜெயிலுக்கு போவாங்களோ ஓபி பன்னீர்செல்வம் வருவார்னு இருப்பாங்க. ஆனா இப்ப கழிஞ்ச ஒரு மாசமா உள்ள செய்திகள் பார்த்தானா அப்படி இல்லை.
அடுத்த ஒரு பார்வை எப்படின்னா, இப்ப திமுக மேல வந்து வாக்காளர்கள் வந்து ஏன் அதிகமாக வாக்களிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு ஒரு மிகப்பெரிய காரணம் வந்து அதன் குடும்ப அரசியல், அதோட சேர்ந்து ஒரு ஊழல். இந்த இது வந்து எப்படி இந்த தேர்தலில் பாதிப்பை ஏற்படுத்தும்?
குடும்ப அரசியல் எடுத்து வச்சிட்டீங்கன்னா, இன்னைக்கு தேர்தல் களத்தில் இருக்கக்கூடிய அத்தனை அணிகளிலும் பட்டாளி மக்கள் கட்சியில் தந்தையே மகனுக்காக முதல்வராக்க வேண்டும் என்று வாக்கு கேட்டு வருகிறார். விஜயகாந்த் தன் மனைவியையும் மைத்துனரையும் தான் முடிவெடுக்கிற இடத்திலே வைத்து கூட்டணி பேசுகிற பொழுதெல்லாம் அவர்களிடத்தில் தான் பேச முடிந்ததே தவிர விஜயகாந்த் இடத்தில் பேச முடியவில்லை. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை எடுத்து வைத்துக் கொண்டால் ஜெயலலிதா என்கின்ற முதலமைச்சருக்கும் அந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவிக்கும் குடும்பம் இல்லையே தவிர அவரை சார்ந்திருக்கக்கூடிய அவர் கூடவே இருக்கக்கூடிய உடன்பிரவா சகோதரியுடைய குடும்பம் தான் ஒட்டுமொத்த தமிழகத்தினுடைய குடும்ப அரசியலாக இருக்கிறது.
குடும்ப அரசியலை நீங்கள் ஒரு தவறை இன்னொரு தவறால் சரி செய்து விட முடியாது.
சரி செய்ய முடியுமா அல்லது குடும்ப அரசியல் சரியா தவறாங்கிறதுக்குள்ள போனோம்னா நிச்சயமா அதை வந்து மக்கள் ஏற்க மாட்டாங்கிறது இருக்கு. ஆனா இருக்கிற பிராக்டிக்கலா பார்த்தோம்னா தல நிலவரம் இப்படி பல இடத்துல இருக்கும்போது அது திமுக மட்டுமே குறிவைத்து பேச முடியுமா?
இப்ப திமுக வந்து கருணாநிதி, ஸ்டாலின், அழகிரி, கனிமொழி, கலாநிதி மாறன், தயாநிதி மாறன் அப்படி நீங்க வரிசை வரிசையா சொல்லிட்டே போலாம். அதுக்கு அடுத்த தலைமுறை
துரைமுருகன், இப்படி ஆற்காடு வீராசாமி, அந்த வரிசையும்
இல்ல. அந்த வரிசையில் அவ்வளவு தலைமுறை இருந்தாலும் 90 வயதை தொட்டவர் இன்னொரு தலைமுறையை உருவாக்கி இருக்க வேண்டும்.
அவங்க வந்து சொல்லாம இருந்தாலும் கண்டிப்பா தெரியும். டிஎம்கே இதுக்கு முன்னாடி அழகிரிக்கும் ஸ்டாலினுக்கும் போட்டி இருந்தது. அப்பதான் அவங்க வந்து அழகிரிக்கு டெல்லியும் ஸ்டாலினுக்கு தமிழ்நாடுன்னு பண்ணாங்க. அதுக்கு பிறகு அழகிரி வந்து
மொத்தத்தில் இது குடும்ப அரசியல் தான். நான் குடும்ப அரசியலுக்கு அப்பாற்பட்டு சொல்கிறேன், இது திமுகவில்
இருந்தாலும் திமுக குடும்ப கட்சியினோ குடும்ப அரசியல் நடத்துகிறது யாரும் மாற்று கருத்து சொல்ல மாட்டாங்க. அது நடைமுறையில் இருக்கு. இப்ப ஸ்டாலின் அந்த குடும்ப அரசியல் உடைய தொடர்ச்சியா பார்க்க முடியாதுன்னு தான் சொல்லணும்.
கனிமொழி
பின்னாடி வந்திருக்காங்க. ஆனா இப்ப எங்க சிக்கல் வருதுன்னா, திமுக அதிமுக திமுகவுக்கு மாற்றாக மக்கள் நல கூட்டணியாக முன்னிறுத்தப்பட்ட போது குறைந்தபட்ச செயல்திட்டங்கள் எல்லாம் பார்க்கும் போது ஒரு மாற்றாக இருப்பாங்கன்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில நீங்க தேமுதிகவோட தொகுதி உடன்பாடுன்னு போய் விஜயகாந்தை முதலமைச்சர் வேட்பாளராக கொண்டு வரும்போது அந்த கட்சியில இருக்கிற அந்த முடிவெடுக்கிற இடத்துல இருக்கிற இவங்க பிரேமலதாவாகட்டும் சுஷாகட்டும் இந்த நிலைப்பாடுகள் எல்லாம் வந்து அந்த அந்த அணிக்கு ஏற்பட்ட அந்த மாற்றம் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஒரு பார்வையாக பார்க்கப்பட்டது இப்ப குறைஞ்சிருக்கு.
அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் வந்து தேமுதிக வந்து ஒரே மாதிரி கட்சின்னு எப்படி சொல்லுவீங்க?
அவங்க ஊழல் கட்சி இல்ல, அவங்க குடும்ப கட்சி.
நான் சொல்ல வர்றது நீங்க குடும்ப அரசியல் அப்படிங்கிறது தெளிவா இந்த முறை வெளிப்பட்டது. நீங்க முதலமைச்சர் வேட்பாளரா முன்னிறுத்த திரு விஜயகாந்த் எதிர்கட்சி தலைவரா எப்படி செயல்பட்டாருங்கிற மதிப்பீடும் நிச்சயமா
இல்ல. அதாவது நீங்க நீங்க முதலமைச்சர் வேட்பாளராக நிறுத்த, அதாவது கார்த்திகை செல்வன் நீங்க முதலமைச்சர் வேட்பாளராக சொல்ற இப்போதைய ஜெயலலிதாவாக இருந்த இருந்தாலும் சரி, அப்போதைய கருணாநிதியா இருந்தாலும் சரி, இவர்கள் வந்து ஏற்கனவே மக்களுக்கு தெரியும் இவர்கள் யாருன்னு. அப்படின்னு இருக்கும்போது அவர் எதிர்கட்சி தலைவராக செயல்படலன்னு சொல்ற மாதிரி தான் முதலமைச்சராக இருந்தவங்களும் சரியா செயல்படல தானே?
ஆமா, அப்ப எதிர்கட்சி தலைவராகவே அவரு பண்ணலன்னா அவரை எப்படி மாற்ற கொண்டு வர முடியும்?
ஆமா, எல்லா கணிப்புகள்லயும் வர்றது திமுக அதிமுகவுக்கு மாற்று வேணும் அப்படின்னு குறைந்தபட்சமாக 40-50% பேர் சொல்றாங்க. ஆனா அந்த மாற்று யார் அப்படிங்கிற தீர்மானிக்கிறதுல பெரிய குழப்பம்.
ஊழல் குற்றச்சாட்டிலிருந்து விஜயகாந்த் கட்சியை நீங்கள் ஒதுக்கி வைத்து விட்டு புனிதம் என்று பேசுவது கூட ஏற்புடைய அல்ல. காரணம், இப்ப சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் இப்பொழுது சட்டமன்றத்தில் போடுபவர்களுக்கும் கூட பணம் பெற்றுக்கொண்டுதான் அவர்களெல்லாம் போடுகிறார் என்று உள்கட்சிகளுக்குள்ளேயே குழப்பம் வருகிறது. அந்த கட்சியிலிருந்து வெளியிருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர் அறிக்கை கொடுக்கிறார்.
இப்படியாக நீங்க இந்த குற்றச்சாட்டுகளை அரசியல் ரீதியான குற்றச்சாட்டுகள் அப்படி வைக்கப்படுது, அது எந்த அடிப்படையில் நம்ம எடுத்துக்க முடியும்?
இல்ல, அந்த கட்சியிலிருந்து விலகிய மாவட்ட செயலாளரே சொல்லுவார். அதனால சொல்றேன்,
ஒரு ஹிஸ்டரியை வச்சுதான் நாம இங்க பேச முடியும்னு நினைக்கிறேன். அதாவது, இப்ப ADMK ஆட்சி செய்த அரசு அதில் ஊழல் செய்திருக்கிறார்கள். அவர்கள் அதனால் மிகவும் சிரமங்களை சந்தித்து
ஜெயலலிதா இதுவரைக்கும் எந்த இடத்திலயும் இந்த விவரம் நடந்திருக்கு, இது அவங்களுக்கு தெரியாம இருக்குன்னு
அதுகளெல்லாம் குடுக்கறத நிறுத்திட்டு மக்களுக்கு என்ன பண்ண முடியாது? கரண்ட் எல்லாம் மின்சாரம் தயாரிக்கிற இது பண்ணுங்க.
முதல்ல ஒரு முதலமைச்சரை நேரடியாக சந்தித்து மக்கள் பிரதிநிதிகளே சந்தித்து கோரிக்கை வைக்க முடியவில்லை. இன்விசிபிள் சீஃப் மினிஸ்டர் என்று சொல்லி அவரை பற்றி விமர்சனங்கள் புழங்கப்படுகிறது. நீங்கள் எல்லாம் அறிந்திருக்கிறீர்கள்,
அறிந்திருக்கின்றோம். இல்ல, அரசியல் அரசியல் அரசின் தலைமையில் இருப்பவர்களை நீங்கள் வந்து வேட்டியை மடித்து கட்டி கொண்டு அவர்கள் மனிதனையும் அவர் செய்யத்தவில்லை. அவர் வந்து தனது அதிகாரத்தை பயன்படுத்தி தனது மக்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதுதான் முதலமைச்சருடைய வேலை. அவர் வந்து வேட்டியை மடித்து கட்டி
முதலமைச்சர் நேரடியாக களத்துக்கு வரணுமா வேண்டாமான்னு நம்ம அவர் களத்துக்கு வராமலே கூட செயல்படலாம். மக்களுடைய எதிர்பார்ப்பு அவங்க வந்து பார்க்கணும், ஏன்னா அவ்வளவு கஷ்டங்கள்.
இது SBS தமிழ், ஆஸ்திரேலியா முழுவதும் ஒலிக்கும் ஒரே தமிழ் ஒலிபரப்பு. அதெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கும் நிகழ்ச்சி தமிழக தேர்தல் களம் குறித்த பரிமாற்றம் நிகழ்ச்சி.
இந்த தமிழக சட்டமன்ற தேர்தல் களத்தில் வந்திருக்கிற மற்ற அணிகள், பாரதிய ஜனதா கட்சி, பாட்டாளி மிக்க கட்சியாக இருக்கலாம், நாம் தமிழர் கட்சி, தமிழ் மாநில காங்கிரஸ், இப்படி ஒரு 4 கட்சிகள் அல்லது 4 அணிகள், அதுகளை பற்றி சொல்லுங்களேன்.
2 கட்சிகள் தான் பலமையாக டொமினன்ட் ஆக இருக்கும் புதிய ஜனநாயக நாடுகளில். இப்பொழுது ஒரு ஆளும் கட்சி தோற்க வேண்டும் என்றால் எதிர்கட்சி பலமடைய வேண்டும். இப்போ இங்கு தமிழகத்தில் என்ன நடைபெற்றிருக்கின்றது என்றால் 6 கூட்டணிகள். இது என்ன செய்திருக்கின்றது என்றால் எதிர்கட்சி வாக்குகளை நன்றாக சிதறடித்து விட்டது.
சரி, இப்ப நாம் தமிழர் கட்சி பத்தி என்ன நினைக்கிறீங்க? அதாவது தமிழ்நாட்டை தமிழனே ஆள வேண்டும்.
ஓகே, நாம் தமிழர் கட்சி வந்து சீமான், இதுதான் முதல் எலெக்ஷனுக்கு அவர் வரல. சீமான் வந்து நிறைய டைம்ல வந்து அவரோட ஸ்டாண்ட வந்து மாத்திருக்காரு. ஆனா என்னன்னா, அவர் எப்பவும் கையில எடக்கு விஷயம் வந்து கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்ட விஷயமா இருக்கும். ஈழத்தமிழர் பிரச்சனை வந்து எல்லா தமிழ்நாட்டில் இருக்க எல்லாருக்கும் ஈழத்தமிழர்கள் இவ்வளோ பாதிக்கப்பட்டான்னு உள்ள ஒரு வெறி இருக்கு. அதுக்காக இவர் பேசுறத யாராவது சில விஷயங்கள் தவறுனு சொன்னா, நீ தமிழன் இல்லை, நீ வந்து இங்க இருக்கிறதுக்கே இல்லைன்னு சொல்லி தமிழகத்தை துண்டாடுற மாதிரி தான் அவர் பேசுறாரு.
ஈழத்திற்காக கையை முஷ்டியை மடக்கி கொண்டு மேடையில 10,000 ரூபாய் போட்டால் தெருவீதியில் மேடையை போட முடியும், மேடையில ஏறிக்கொண்டு என் பிள்ளைகளை வைத்துக் கொண்டு, அவரே எவ்வளவு முரண்பட்ட கருத்து என்பதற்கு நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். கருணாநிதி தமிழன் இல்லை, வைகோ தமிழன் இல்லை, விஜயகாந்த் தமிழர் இல்லை,
பெரியாரவே தரக்குறைவா பேசி,
பெரியாரை கீழ்த்தரமா
பேசினவர் தான் சீமான்.
சீமானின் வளர்ச்சி விஸ்வரூபம் எடுத்து இந்த தேர்தலில் வந்து ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வருவார் அப்படின்னு படுதா?
விஸ்வரூபம் அப்படிங்கறதுலாம் அதிகப்படியான வார்த்தையா தான் இருக்கும். ஒரு 234 இடங்களுக்கும் வேட்பாளர் போட்டிருக்காரு அப்படிங்கிற அளவுல பாக்கலாம் அது. அவங்களுடைய தேர்தல் அறிக்கை பார்த்தேன், அதுல வந்து நிறைய குறிப்பிடத்தக்க அம்சங்கள் இருக்கு. அதுல மாற்றுக்கருத்து இல்ல,
தமிழகத்தையும் அடியோடு புரட்டி போடுவது,
தமிழ் ஈழத்தமிழர் விவகாரத்தில் தமிழகம் முழுவதும் மக்களிற்கு மீது ஈழத்தமிழர்கள் மீது அக்கறை உண்டு, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் கட்சிகள் அரசியல் நலம் கருதி பெரும்பாலான நேரங்களில் ஆதரவாகவும் சற்று சளைப்பாகவும் செயற்பட்டன.
இப்ப நடக்க போற தேர்தலில் எந்த அணி அல்லது எந்த கட்சி வெற்றி பெறும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க?
நிச்சயமா வாக்கு வங்கி அடிப்படையில், சதவிகித அடிப்படையில், தொண்டர்கள் செல்வாக்கின் அடிப்படையில், மக்கள் செல்வாக்கின் அடிப்படையில் நிர்வாகத்திறன் பெற்ற திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸ் கட்சியினுடைய சார்பு ஆதரவோடு அமைகிற அரசாங்கத்தால் தான் முடியும். இதற்குத்தான் மக்கள் வாக்களிக்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுக்கிறேன்.
கழிஞ்ச 5 வருஷம் இவ்வளவு மோசமா பண்ணாங்கன்னு சொல்லிட்டு இருக்கவங்க எல்லாம் ஓட்டு போட வராம வீட்டுல இருந்து டிவி பார்த்துட்டு இருப்பாங்க. ஏடிஎம்கேன்றது காசு வாங்கி ஓட்டு போடுற மக்கள் எல்லாம் போய் ஓட்டு போடுவாங்க. இப்ப இருக்க இதே நிலைமைனா அதிமுக ஜெயிக்கும்.
தமிழகத்துக்கு மிக முக்கியமாக ஒரு மாற்று கட்சி வேண்டும். நாங்கள் இதுவரை அதிமுக திமுக இரண்டையுமே பார்த்து விட்டோம். தற்போதைய இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற தேர்தலில் 6 கட்சிகள் போட்டியிடுகின்ற பொழுது எதிர்கட்சி வாக்குகள் மிகவும் சிதறப்பட்டு அதிமுகவுக்கே அதிக வெற்றி வாய்ப்பு இருக்கும் என்பதுதான் எனது அபிப்பிராயம்.
நாம் தமிழர் பத்தி பேசணும், அதுக்கப்புறம் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் அது வந்து எவ்வளவு சதவீத வாக்குகளை இங்க வாங்குது அப்படிங்கிறது மட்டும்தான் இருக்கும். இப்ப 4.5% இருக்காங்க, 5-6 அந்த அளவுல அவங்களோடது முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கும் கூட சதவீத கணக்கு தான். இந்த முறை அன்புமணிக்கு குறைந்தபட்சமான ஒரு அக்செப்டன்ஸ் வந்து அர்பன் யூத் மத்தியில் இருக்குது அவருடைய அணுகுமுறையினால. ஆனால் அந்த கட்சிக்கான அக்செப்டன்ஸ் இன்னும் வரல, அந்த பிரச்சனையும் அதோட இருக்கு. அவங்களுக்கு வந்து அந்த வட மாவட்டங்களை தாண்டி வர முடியாது. இதற்கு பிறகு பார்த்தோம்னா மக்கள் நல கூட்டணி, தேமுதிக இந்த தொகுதி உடன்பாடு இருக்கிற இந்த கூட்டணி, பொதுவாக ஒரு ஆட்சி நீடிக்க வேண்டுமா அல்லது இந்த ஆட்சியை தூக்கி மாத்தணுமா, இந்த கேள்வி வரும்போது ஆட்சி நீடிக்க கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க பெரும்பாலும் அதற்கு அடுத்த இடத்துல ஆட்சிக்கு வரக்கூடிய இடத்துல இருக்கிறவங்களுக்கு வாக்களிக்கிறது தான் இது வரைக்கும் நம்ம பேட்டர்னா பார்த்திருக்கிறோம். முதல் முறையாக 3வதாக ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு அலையன்ஸ் வந்திருக்குது. இப்போதைய நிலையில தனிப்பெரும் கட்சியாக அதிமுக வரும், ஆனால் அது ஆட்சியை பிடிக்கக்கூடிய இடத்துக்கு வருமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி. முதல் முறையாக ஒருவேளை ஒரு தொங்கு சட்டமன்றம் அமைந்தால் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைங்கிறதா இப்போதைய நிலைமையில என்னோட கணிப்பாரு.
சரி, மிக நன்றி கார்த்திகை செல்வன், சிதம்பர பாரதி, மைக்கேல் நிமலேந்திரன், உங்க 4 பேருக்கும் ரொம்ப நன்றி.
நன்றி,
மிக்க நன்றி.
நன்றி.